புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அறம் மனநல மருத்துவமனை நிறுவனர் மனநல மருத்துவர் திரு டாக்டர் மகேஷ் ராஜகோபால் அவர்கள் இன்று தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு தற்கொலையை தடுப்போம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் செப்டம்பர் 10 உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினம், அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வான தகவல்களை சிறப்பான முறையில் பகிர்வதற்காக மனநல மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் மகேஷ் ராஜகோபால் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்.
புதுவை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்
சார். இன்றைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவம் இருந்தாலும் கூட இந்த மனநலம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைய காலத்தில் அதிகம் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர் என்பது பல நோயாளிகளை வந்து சந்திச்சு அவங்களுக்கு பல்வேறு அனுபவம் பெற்றிருப்பாங்க. அந்த வகையில உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
என் பெயர் டாக்டர் மகேஷ் ராஜகோபால். நான் வந்து அறம் மனநல மருத்துவமனை என்ற மருத்துவமனையை 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து திருச்சியில நிறுவியிருந்தேன். அது வெற்றிகரமாக இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னாடி வந்து ஒரு 15 வருஷம் UKல மனநல மருத்துவராக பணியாற்றி 2018 நான் தாயகம் திரும்பி நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு மருத்துவமனையும் அதோடு சேர்ந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், டிஅடிக்ஷன் சென்டர் போன்ற 2 நிறுவனங்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ரொம்பவே சிறப்பான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க சார். பொதுவாக பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உலக தற்கொலை தடுப்பு தினமாக சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா தற்கொலைனா என்ன, தற்கொலையை செய்து கொடுக்கணும் காரணம் என்னவா இருக்கு, ஒரு மனிதன் தற்கொலைக்கு தள்ளப்படக்கூடிய காரணம் என்னவா இருக்கு, தற்கொலையை நம்ம எவ்வாறெல்லாம் குறிப்பிடலாம், அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
தற்கொலை எண்ணம் என்பது ஒருவர் வந்து தன்னோட உயிரை மாய்த்துக்கணும், எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றதுதான் தற்கொலை எண்ணம். அந்த எண்ணம் தோணும் போது சில நேரங்கள்ல எப்படி எல்லாம் எண்ணம் தன்னோட உயிரை மாய்த்துக்கணும், எப்படி எல்லாம் எடுத்துடணும் அப்படின்ற எண்ணங்களும் சேர்ந்து வரும். உதாரணத்துக்கு வந்து தூக்கு போட்டு மாட்டிக்கலாமா, ட்ரெயின் முன்னாடி குதிச்சிடலாமா, இல்ல வந்து கத்தியில தன்னை தானே கிழிச்சுக்கலாமா, விஷம் அருந்திடலாமா அப்படின்ற பல்வேறு எண்ணங்களும் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அது தற்கொலை எண்ணம். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏன்னா நோக்கம் இருக்குமா அப்படின்னா சில நேரங்கள்ல நோக்கம் இல்லாமலே கூட இந்த தற்கொலை அந்த எண்ணங்கள் தோணுச்சுன்னா, அந்த மாதிரி நோக்கம் இல்லாம எண்ணங்கள் தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயமும் குற்ற உணர்ச்சியும் ஏன்டா இப்படி எல்லாம் நமக்கு தோணுது அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு தோணும். ஆனா சிலருக்கு வந்து நோக்கத்தோடு அந்த எண்ணங்கள் தோணும் தற்கொலை எண்ணம். அந்த மாதிரி நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை தான் வந்து மருத்துவர்கள் ஆராய்ந்து அதற்கான தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இது வந்து எதனால வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, தற்கொலை எண்ணங்கள் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள்னால வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மனநல பாதிப்புகள், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இல்னஸஸ், இதனால கூட தற்கொலை எண்ணங்கள் வரும். குறிப்பா டிப்ரெஷன், பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டர், ஸ்கிசோஃபீனியா போன்ற பெரிய மனநல பாதிப்புகள்னால கூட இந்த தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகள், கல்லூரியில கல்வி சார்ந்த தோல்விகள், அதுக்கப்புறம் வந்து தோல்வி இல்லாமல் ஏற்படுகிற கசப்பான உணர்வுகள், அனுபவங்கள் போன்ற காரணங்கள்னால கூட இந்த மாதிரி வந்து தற்கொலை எண்ணங்கள் உடனடியாக தோன்றும். ஆனால் சிலருக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் இயல்பாகவே அதிகமாக தோன்றும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சில சிறு வயதுல ஏற்படக்கூடிய அனுபவம், அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், இல்லைன்னா வந்து ஒரு கசப்பான குழந்தை பருவ அனுபவங்கள், அப்படி இல்லைன்னா வீட்டுல யாராவது தற்கொலை பண்ணி இறந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சூழல்கள்ல இந்த மாதிரியான நபருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவர் வந்து இதுக்கு முன்னாடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமும் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வந்து ஏற்பட்ட உடனேயே சில அறிகுறிகள் நம்ம அவங்கள்ட்ட வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தற்கொலை எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு சில பேச்சுல, நடவடிக்கைகள்ல, உணர்ச்சிகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம அவங்கள்ட்ட பேசுவதன் மூலமாகவும், அவங்கள பார்ப்பதன் மூலமாகவும், கவனிப்பதன் மூலமாகவுமே தெரிஞ்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து அவங்க பேசும் போது பாத்தீங்கன்னா, நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ, நெருங்கிய உறவினர்கள்ட்ட சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தோணல, ஏன் தான் வந்து நான் இருக்கோம், செத்துலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த விரக்தியான மனநிலையை வெளிப்படுத்துவாங்க. சில நேரங்களில் வந்து எப்படி இறந்துடலாம் கூட அவங்கள்ட்ட சில நேரங்களில் பேசுவார்கள், அது அது பேச்சில் வெளிப்படும். அதே மாதிரி சில உணர்ச்சி மாற்றங்களில் கூட அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு அதீத பயம், படபடப்பு, கவலை, எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் தனி இப்போ இருக்கிறது, அதே மாதிரி ஒரு ஆர்வம் குறைந்து காணப்படுவார்கள், சில நேரங்களில் பதற்றமான மனநிலை கூட அவர்களுக்கு ஏற்படும், எரிச்சல், கோபம் கூடப்படுவார்கள். இப்படி மனநிலையில ஏற்றம் இறக்கங்கள் அதிகமாக காணப்பட்டு தென்படுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்களோட செயல்பாடுகள்ல கூட சில நேரங்கள்ல மாறுதல் காணப்படும். யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அது சில நேரங்கள்ல எப்படி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற தகவல்களை கூகுள்ல வந்து படிச்சு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, தெரிஞ்சுட்டு அதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சில நேரங்கள்ல வந்து எப்பயாவது தற்கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான சாதனங்களை அவங்க மெல்ல மெல்ல சேகரிக்க ஆரம்பிச்சு, உதாரணத்துக்கு மாத்திரைகளை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கி வந்து சேர்த்து தூக்க மாத்திரைகளை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கயிறு இல்ல அதற்கு தேவையான விஷ பொருட்கள் எல்லாம் வாங்கி பத்திரப்படுத்தி என்னைக்காவது சாகணும் அப்படின்ற ஒரு முன் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சிலர் வந்து வந்து எப்படியும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். உதாரணத்துக்கு வந்து தன்னோட சொத்தை என்ன பண்றது, அவங்க இறந்ததுக்கு பின்னாடி இந்த சொத்து யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக உயில் கூட எழுதியிருப்பாங்க. சிலர் வந்து நண்பர்களை கடைசியா ஒரு முறை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பேசுறது, அவங்கள போய் நேர்ல சந்திச்சுட்டு வர்றது, அது மாதிரி சில வாரங்களாகவே இந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற திட்டங்களோடு அவர்கள் செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சிவியர் சூசைடல் தாட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். சிலர் வந்து வந்து இம்பல்சிவா அந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுல முன் யோசனை அந்த விளைவுகளை யோசிக்காம ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டு அவர்களை தன்னை அறியாமையே எதையாவது செஞ்சு தன்னோட உயிரை ஆக்சிடென்டலா போயிடும். அது பேர் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் என்று சொல்லுவோம். அது அந்த மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து வந்து உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு கொடிய செயல் தான். அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லையோ, பேச்சுலையோ, உணர்ச்சிகள்லையோ மாற்றங்கள் ஏற்பட்டால் அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களும் உறவினர்களும் தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏதாவது அவர்கள் பேச்சில் வந்து தொய்வு ஏற்பட்டு அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுவது போன்ற வார்த்தைகள் பேசினா அவங்கள்ட்ட காது கொடுத்து அவர்களோட பிரச்சனைகளை என்ன என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது அவங்களுக்கு வந்து மனமிட்டு என்ன பிரச்சனைகள் என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் வந்து வந்து அவங்களுக்கு வந்து விலக்கி கூற வேண்டும். மெல்ல அவர்களுக்கு எந்ததான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா விலை மதிக்க முடியாத அந்த உயிரை வந்து மாய்ப்பது என்பது வந்து தீர்வாக அமைந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது மெல்ல ஜென்டலா அவங்களுக்கு விலக்கி கூற வேண்டும். ஆறுதலா இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக அவர்கள் தோல் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆல்கஹால் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட அதிகமா வந்து அவங்க தற்கொலை எண்ணங்கள் அதிகம் தோன்றும். அது போன்ற தருணங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோ ஒரு உறவினர்களோ அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி ஆல்கஹாலை தவிர்ப்பதற்கான அறிவுரைகள் அவர்களுக்கு கூற வேண்டும். அது மட்டும் இல்லாம வந்து அவங்களோட சூழலை வந்து பாதுகாப்பாக அமைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு வந்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கத்தி ஏதாவது இருந்தாலோ அல்லது மாத்திரைகள், தேவையில்லாத கயிறுகள், கம்பிகள், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சில சாதனங்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி அப்புறப்படுத்தி கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி அதை செய்யணும் நண்பர்களும் உறவினர்களும். அதே மாதிரி வந்து அவங்க அந்த கிரைசிஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரைசிஸ் பீரியட் இருக்கு. அந்த கிரைசிஸ் பீரியட்லதான் அவங்க வந்து திங்க் பண்ணி எதையாவது செஞ்சிடணும்னு சொல்லி செஞ்சு அவங்கள வந்து ஸ்டூப்பிடான முடிவு எடுத்துறாங்க. அந்த கிரைசிஸ் பீரியட் முடியிற வரைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பீரியட வெளியில வர வரைக்கும் அவங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்க வேண்டும்.
ஒரு தனி நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு, எனக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்து அடிக்கடி தோன்றது, அந்த ஒரு எண்ணத்துல இருந்து நான் எப்படி மீள்றது, ஒரு தற்கொலை எண்ணம் இருக்க முடியும் எப்படி நம்ம மீள்றது, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
தனி நபரா வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குனாலதான் வந்து இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் தோணும். ஒண்ணு மனநல பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல உணர்ச்சி மாற்றங்களும் எண்ணங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உணர்ச்சி மாற்றங்களா பயம், விரக்தி, வெறுமை, ஏண்டா உயிர் வாழ்றோன்ற ஒரு கசப்பான ஒரு எண்ணங்கள், மனநல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்மள நாமளே ஆசுவாசப்படுத்திக்கொள்ள தெரியவே. உடனடியா அந்த எண்ணங்கள் ஏற்பட்ட உடனே ஏதாவது பண்ணி இதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேட்டா யோசிக்காம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு எந்த பிரச்சனையும் வந்து ஒரு டைம் கொடுத்து ஒரு நம்மளோட ரிலாக்ஸா இருக்கும் போது அந்த பிரச்சனையை பார்க்கிற விதமும் ஒரு மன அமைதியின்மையோடு அந்த ஒரு பிரச்சனையை பார்க்கும் போதும் வித்தியாசம் இருக்கு. அதனால முதல்ல வந்து தற்கொலை எண்ணம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால தோணுச்சுன்னா அந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு முன்னாடி நம்மள நம்ம முதல்ல ஆசுவாசப்படுத்திக்க வேண்டும். அதுக்குன்னான ஒரு டைம் கொடுக்கணும். சில பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது என்று இருக்கும். தீர்க்கவே முடியாத பிரச்சனையை நம்ம என்ன முயற்சி செய்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் செய்து கொள்ள பழக வேண்டும். அதே மாதிரி சில பிரச்சனைகளை ஒரு டைம் கொடுத்து சிந்தித்து அதற்கான தகுந்த முறைகளை பயன்படுத்தினோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதற்காக உடனே இது விரக்தி மனப்பான்மைக்கு சென்று ஒரு தோல்வின்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மைக்கு சென்று ஏதாவது செஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனையை வந்து மேலும் அதிகரிக்கும். அதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்து மனநல பாதிப்புகளால் கூட ஏற்படலாம். உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ரெஷன், ஸ்கிசோஃபீனியா, இல்ல ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகள்னால கூட சூசைடல் தாட்ஸ் ஏற்படலாம். அது மாதிரியான தருணங்களை மனநல ஆலோசகரையோ அல்லது மனநல மருத்துவரையும் அணுகி பிரச்சனைக்கு வர வடிகாலை தேடி அதே மாதிரி மனநல மேம்பாட்டிற்காக சில நேரங்களில் கவுன்சிலிங், மெடிக்கேஷன்ஸ் வந்து பெற்றுக்கொண்டு அதுலேருந்து மெல்ல வெளியே வந்து அதற்கான நேரமும் டைமும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வந்து புதிய வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம். உடனடியா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மனநல வந்து எப்படின்னா இதுக்கு வழியே இல்லை, நம்மளோட ஃபியூச்சரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை பத்தியே ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் ஒரு எதிர்மறை எண்ணங்களும் மைண்ட்ல தோண்டி அது கண்ட்ரோல் இல்லாம போகும்போதுதான் உணர்ச்சி மாற்றம் ஏற்பட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான முடிவுகள் இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அந்த பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களிடம் நண்பர்களிடம் பேசி அல்லது ஆலோசகர்களிடம் பேசி சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை டீல் பண்ணா வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள முடியும். என்னன்னா வாழ்க்கை வந்து ஒவ்வொருவருக்கும் சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும். சவால்கள் இல்லாத வாழ்க்கையை வந்து ஒரு வெறும் வாழ்க்கை தான் பார்க்க முடியும். எப்படின்னா வந்து ஒரு படிக்கிறதா இருந்தாலும் ஒரு சவால்கள் இருக்கும், சம்பாதிக்க போனாலும் வேலைக்கு போனாலும் சவால்கள் இருக்கும், குடும்பம் அமைச்சுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சவால்கள் இருக்கும். வாழ்க்கை வாழ்வதே ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். அந்த சவால்களை ஏற்று தைரியமாக சந்தித்து தான் அதுல இருந்து மீண்டு வரணும். அப்ப ஒவ்வொரு சவால்களும் நமக்கு அனுபவத்ததும் அனுபவ அறிவையும் தான் கொடுக்க முடியல. அது வந்து நம்மளோட தாங்க முடியாத மனவேதனையா அதை மாத்திக்க கூடாது, அதை எடுத்துக்க கூடாது. அதை வந்து வந்து சவால்களா பார்க்கணும், அதை வந்து ஒரு சேலஞ்சா பார்த்து ஒரு கையாளக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து வளர்த்துக்கொண்டே வர வேண்டும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்துல பொதுவா பாத்தீங்கன்னா கல்வித்துறையில மாணவர்கள் வந்து ஒரு பொதுவா தேர்வுல மதிப்பெண் குறைஞ்சிருது அப்படிங்கறதுனால பல தற்கொலைகள் வந்து ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்களின் மனநிலையை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டு அவர்களை வந்து நம்ம வந்து ஆசுவாசப்படுத்துவதா இருக்கட்டும் சரி, ஒரு மதிப்பெண் அடிப்படையிலும் ஒரு தேர்வு பயத்தினாலும் பல்வேறு மாணவர்கள் வந்து தற்கொலை முயற்சி செய்யறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அவங்களை எப்படி நம்ம மீட்டு சிறந்த முறையில நம்ம வந்து வழிநடத்தலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க.
முறை என்பது வந்து பலதரப்பட்ட ஒரு வளர்ச்சியை சார்ந்து இருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில இருக்கக்கூடாது என்பது பல கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பள்ளி கல்வி வந்து எப்படி வந்து அசஸ் பண்றது, எப்படி வந்து அதை கொண்டு போய் மக்களுக்கு குழந்தைகளுக்கு சேர்ப்பது என்பது ஒரு சவாலான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது மதிப்பெண் என்பது இன்றியமையாததாக ஒன்றாக மாறிவிடுகிறது. மதிப்பெண் மட்டுமே வந்து ஒருவருடைய அறிவு திறனையும் வளர்ச்சி திறனையும் அனுபவத்தையும் குறிக்குதா அப்படின்னா கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல கல்வி முறையை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு, அவங்களோட திறமை என்ன அப்படின்றது ஏதாவது ஒரு அளவுகோலாக வந்து மதிப்பெண்கள் மாறி இருக்கிறது. அதை வந்து எவ்வளவுதான் வந்து கல்வியாளர்கள் முயற்சி செய்து மாற்ற நினைத்தாலுமே அது முடியல. இது போன்ற நேரங்கள்ல ஒரு எலெக்ஷன் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது காலேஜுக்கு இந்த காலேஜில் சேரணும் அந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு பெற்றோர்களும் சமூகமும் வந்து அவர்கள் மேல ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. அது அகாடமிக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து சாதனை செய்யணும் அப்படின்னு சில நேரங்களில் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய தங்களால வந்து சாதிக்க முடியல, நம்மளோட குழந்தைகளை வந்து சாதித்து விட வேண்டும் என்பது போன்ற அதீத எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் குழந்தைகள் மீது வைக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த குழந்தை அது அழுத்தமாக பார்க்கிறது. அதே சமயத்துல மற்ற சக மாணவர்கள் எடுக்கின்ற மதிப்பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனநிலைக்கு அவர்கள் தானாகவே சென்று விடுகிறார்கள். அப்ப சக மாணவர்கள் கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்ற பெருத்த ஏமாற்றமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி விரக்தி மனப்பான்மை வந்து இது போன்ற முடிவுகள் எடுத்து விடுகிறார்கள். அதே சமயத்துல இப்ப இன்றைய காலகட்டத்துல இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே தான் இருக்கு. வளர்கின்ற வேகமாக வளர்கின்ற நாடு என்று சொல்லுகின்றோம், அது உண்மைதான். வளர்ந்து வர நாடாக இருக்கிறதுனாலதான், அதிவேகமாக வளர்ந்து வர நாடாக இருக்கிறதுனாலதான் நானே வந்து வந்து வளர்ந்த நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, ஒரு நமக்கு இங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்மளால இங்க வந்து வேலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி பல்வேறு மக்கள் வந்து வந்து இந்த நம்ம நாட்டுல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு நம்மளுடைய திறமைகளை மெல்ல மெல்ல வளர்த்து கொண்டே தான் வர வேண்டும். அப்படிய ஒரு விஷயம் செஞ்சால்தான் நான் வெற்றியாளனாக பார்க்கப்பட முடியும், இதை செஞ்சாதான் வெற்றி அப்படின்றது இல்லை. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு வெற்றி வாய்ப்புகளும் அது வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகையால வந்து படிக்கும் போதே இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து படிப்பது என்பது நம்மளுடைய கல்வியோட வளர்ச்சி திறனையே குறைத்துவிடும். உதாரணத்துக்கு வந்து நீட்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா சயின்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஆனா சயின்ஸ் மட்டுமே ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்து போதுமா அப்படின்னா போதாது. கலை இருக்கு, இது இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வரலாறுகள் இருக்கு, நம்ம அனுபவங்கள் இருக்கு, பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, இது மாதிரி சிந்திக்கும் திறன் இருக்கு, இது மாதிரி பல்வேறு வகையான ஆற்றல்களை நம்ம வந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். 9 வகையான இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள், அதுல 2-3 சொல்றாங்க. லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், லாஜிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இன்டெலிஜென்ஸை எடுத்துக்கொண்டே இருக்கு. அப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்திறமைகள் இருக்குது. அந்த தனித்திறமைகளை என்னவென்று அவர்களை உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, எல்லாரும் ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல போனாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும், அது அதை நம்ம அச்சீவ் பண்ணாதான் நம்மளை வெற்றியாளர்களாக பார்ப்பார்கள் என்பது போன்ற ஒரு ஒரு குறுகிய நோக்கத்தோடு பார்க்கும்போது கல்விக்கான முழு அர்த்தமும் கிடைக்கிறது.
நிச்சயமா சார், ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வது மட்டும்தான் அந்த தற்கொலைக்கு காரணமாக அமைகிறார்களா, இல்ல பொருளாதார அடிப்படையாக இருக்கட்டும் சரி, குடும்ப சூழல், சமுதாயம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் சார்பாகவும் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்படுறாங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
தற்கொலை முயற்சி வந்து பல்வேறு காரணங்கள்னால ஏற்படக்கூடியது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். குறிப்பா அது வந்து ஆளுமை, ஒருத்தரோட பர்சனாலிட்டி, சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்கள் வளர்ந்து வருகிறார், விஷயத்தை வந்து அவர் எப்படி அணுகக்கூடியவர், ஒரு தோல்வியை எப்படி பார்க்கக்கூடியவர், அல்லது வந்து வந்து வேற ஏதாவது இப்பொழுது பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு காரணங்களை அடிப்படையில தான் ஒருவர் வந்து ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது அதை எப்படி சமாளித்து வெளியில வருகிறார், அதை வந்து இல்ல அவர் எப்படி அதை வந்து உடனடி தீர்வாக தற்கொலையை நாடி செல்கிறார் அப்படின்றத பொறுத்திருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சமூகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல், கடன் தொல்லை, அல்லது வந்து பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு, சில நேரங்களில் உடல் நல குறைபாடு, நீண்ட நாள் குறைபாடு, அது வந்து வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில அவர்கள் வந்து வேற வழியின்றி தற்கொலை எண்ணங்களுக்கு சென்று விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வயலன்ஸ், விபத்துகள், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் அதை எதுவும் செய்ய முடியல என்ற வேதனை, இது மாதிரி நம்ம அடுக்கிக்கொண்டே போகிறோம் பிரச்சனை என்று பார்க்கும்போது எல்லா வகையான பிரச்சனைகளும் பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்பது இருக்கிறது, அதை சமாளிக்கும் வழிமுறைகள் என்று இருக்கிறது. அந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம பார்த்து அதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அது தற்கொலை என்பது அது தீர்வாக அமைந்துவிட முடியாது.
ரொம்பவே அருமையா சொன்னியர். இன்று செப்டம்பர் 10 உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக நம்ம தற்கொலைகள் நடக்காத அவரை எவ்வாறு நம்ம தடுக்கலாம், அதற்கான முயற்சிகள் எந்த மாதிரி முயற்சிகளும் ஈடுபடலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நான் முன்னவே சொன்ன மாதிரி தற்கொலை எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அதை நம்ம வந்து நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ முதல்ல போய் பேசி அதுக்கான வடிகாலை தெரிவிக்கணும், உதவியை நாட வேண்டும். ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை வந்து தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். உடனடியாக உணர்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம முதல்ல ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்கொலை எண்ணம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் நம்மளோட உறவினர்கள் நண்பர்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் பேசி அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து வந்து தக்க உதவி நாடுவதற்கான அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நம்ம வந்து வந்து ஆறுதலான சில வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அவர்களை ஆசுவாசம் அடைந்து அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைத்து வெளியில் இருந்து பார்ப்பதற்கான ஒரு ஒரு யுக்திகளை அவர்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு சொல்லித்தர வேண்டும். அதே சமயத்துல இந்த தற்கொலை எண்ணம் என்பது ஒரு சிவியரான பிரச்சனை. அதிக அளவுல மக்கள் வந்து தற்கொலை சமீப காலமாக தற்கொலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தற்கொலை என்பதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தற்கொலை எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அது கடைசியாகத்தான் அவர் வந்து சொல்லுவார். அந்த சமயத்துல உடனடியாக அவருக்கு மனநல ஆலோசகர்களிடமோ மனநல மருத்துவர்களிடமோ அழைத்து சென்று அதில் வந்து அவர்களோட நோக்கம் எவ்வாறு இருக்கிறது, இதற்கு ஏதாவது மருந்துகள் மாத்திரைகளை கொடுத்து அவர்களுக்கு மனநலத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது போன்ற உதவிகளை நாடி செல்ல வேண்டும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, அடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து தற்கொலை முயற்சி ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வாய்மொழியை கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்து உண்மையை நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மீட்டாலும் கூட திரும்ப திரும்ப அவங்க முயற்சி பண்ணுறதுக்கான அவங்களுடைய மனநிலைங்கிறது மாற்றம் ஏற்படும்தா, இல்லை அதே நோக்கம் தான் அவங்களுக்கு ஏற்படுமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.
சிலர் வந்து இம்பல்சிவாக முடிவெடுத்து தற்கொலை முயற்சி பண்ணுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்களோட மனநல மாற்றங்கள் உடனடியாக தீவிரமடைந்து இதற்கு வர வழியே இல்லை, இதுதான் இப்படி நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா எந்த முன்னோசனையின்றி சில நேரங்களில் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள். அப்படி செய்யும்போது அவர்களுடைய நோக்கம் வந்து உயிரை எடுக்க வேண்டும் என்பது போன்ற இல்லாமல் சில நேரங்களில் மற்றவங்களை பயமுத்துறதுக்கு கூட இருக்கலாம், மற்றவங்களை வந்து நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோன்ற மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு கூட ஒரு யுக்தியாக கூட அதை பயன்படுத்தி அவங்க வந்து உயிர் எடுத்திருக்கிறதுக்கான பயமுத்தலுக்காக சில செயல்களை செய்து சில நேரங்கள் அதுவே விபரீதத்தில் கூட முடியும். கிராமப்புறங்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு முறை ஒருத்தர் வந்து தற்கொலைக்கான முயற்சிகள் செய்துவிட்டால் அடுத்த முறை செய்வதற்கு முயற்சிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இல்லை. இங்கே இங்கே கிராமப்புறத்தில் மட்டும் இல்ல, டவுன்ல மட்டும் இல்ல, உலக நாடுல எல்லாத்துலயுமே இது பொதுவாக ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. அதனாலதான் வந்து மருத்துவர்கள் வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சியோட வந்தாருன்னா அவரை நாங்க வந்து அசஸ் பண்ணும் போது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தற்கொலை முயற்சிகள் பண்ணியிருக்காரு, அது எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு, ஒரு தற்கொலை வந்து தீவிரமா இருக்கா அல்லது சாதாரணமான இருக்கா அப்படின்னா அவர் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற யுக்திகள் முறைகளை ஆராய்ந்துதான் அதை நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அதிக மாத்திரைகள் எடுத்து பல நாட்களாக சிந்தித்து யாருக்கிட்டையுமே சொல்லாம தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு சூசைடல் நோட் எழுதி தன்னோட உயிரை மாய்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடமான முடிவோடு யாருமே கண்டுபிடித்து கூடாது, நம்ம ஏதாவது மயங்கி விழுந்தாலும் யாரும் நம்மள வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடக்கூடாது என்பது போன்ற திட்டத்தோட தீட்டி முன்னெச்சரிக்கையோடு வந்து தனிமையில போய் அவங்க வந்து முயற்சி செய்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரு தீவிரமான ஒரு சூசைட் அட்டம். அப்ப டாக்டர் வந்து ஒரு முயற்சி செய்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா எப்படிப்பட்ட முயற்சி அவர் எடுத்திருக்காரு அப்படின்றத ஆராய்ந்துதான் அவங்க வந்து தேவைப்பட்டால் உள்நோயாளி மனநல மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவில் அனுமதித்து அவர்களுக்கு மனநோய்க்கான சிகிச்சையும் அளித்து தற்கொலை முயற்சி மீண்டும் தடுப்பதற்கான யுக்திகளை கையாண்டு அப்புறம்தான் நம்ம பொறுமையா அவங்கள டிசார்ஜ் செய்ய வேண்டும்.
இப்ப இன்றைய காலங்கட்டங்கள எந்த வயதை உடையவர்கள் வந்து அதிகமான தற்கொலை முயற்சி ஈடுபடுறாங்க, தற்கொலை முயற்சி இருக்கு அப்படின்னு வரக்கூடிய அந்த வயது அடிப்படையில அவங்க எந்த மாதிரியான வயதினர் வந்து இந்த முயற்சி எல்லாம் அதிகமா மேற்கொள்றாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டின் அடிப்படையிலும் உலக அளவிலையும் இந்த தற்கொலை முயற்சி என்பது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உலக அளவில அதிகமா வந்து தற்கொலை முயற்சிகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கு. குறிப்பாக இந்தியா, ரஷ்யா, சைபீரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல அதிகமாக வந்து தற்கொலை முயற்சிகள், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல அதிகமாக தற்கொலை முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக உலக சுகாதார மையங்கள் தெரிவிக்கின்றன. அதுல குறிப்பா வந்து தென்பகுதியில தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக தற்கொலை முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் பார்க்கணும், பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸா தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இதற்கான விழிப்புணர்வுகளை நீங்க போல கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து மருத்துவர்கள் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்க முடியும். அதே மாதிரி இப்ப காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் இருக்கு, அதுல ஒரு முக்கியமான கிளப் வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் கிளப்ஸ் கூட, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தடுப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நம்ம பார்க்கணும்.
உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய மனநல மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் மகேஷ் ராஜகோபால் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு தற்கொலையை தடுப்போம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்ற தலைப்பில் திருச்சி அறம் மனநல மருத்துவமனை நிறுவனர் மனநல மருத்துவர் திரு டாக்டர் மகேஷ் ராஜகோபால் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.